வாரம் ஒரு அலசல், வாழ்க்கை இனிது எப்போது.
வாழ்க்கை ஒரு சவால், அதனை சாதியுங்கள்.
வாழ்க்கை ஒரு பரிசு, அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
வாழ்க்கை ஒரு சாகச பயணம், அதனை மேற்கொள்ளுங்கள்.
வாழ்க்கை ஒரு துயரம், அதனை தாங்கிக் கொள்ளுங்கள்.
வாழ்க்கை ஒரு கடமை, அதனை நிறைவேற்றுங்கள்.
வாழ்க்கை ஒரு வினோதம், அதனை கண்டறியுங்கள்.
வாழ்க்கை ஒரு பாடல், அதனை பாடுங்கள்.
வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம், அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
வாழ்க்கை ஒரு பயணம், அதனை முடித்து விடுங்கள்.
வாழ்க்கை ஓர் உறுதிமொழி, அதனை நிறைவேற்றுங்கள்.
வாழ்க்கை ஒரு காதல், அதனை அனுபவியுங்கள்.
வாழ்க்கை ஓர் அழகு, அதனை ஆராதியுங்கள்.
வாழ்க்கை ஓர் உணர்வு, அதனை உணர்ந்து கொள்ளுங்கள்.
வாழ்க்கை ஒரு போராட்டம், அதனை எதிர்கொள்ளுங்கள்.
வாழ்க்கை ஒரு குழப்பம், அதற்கு விடை காணுங்கள்.
வாழ்க்கை ஓர் இலக்கு, அதனை எட்டிப்பிடியுங்கள்.
அன்பர்களே, இப்படி வாழ்க்கை பற்றி பல கோணங்களில் சொல்லுகின்றது பகவத்கீதை. சாதனையும் சவாலும் வேதனையும் மகிழ்வும் நிறைந்த இந்த வாழ்க்கை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, போகும்போதே என்னை ரசித்து கொண்டே போ, ஏனென்றால் நான் உனக்காக திரும்பி வரமாட்டேன் என்று சொல்லுகின்றது. நாம் வாழ்வது ஒரு முறைதான், ஒரே ஒரு முறைதான். இந்த வாழ்வு நீளமானதாக இருக்க வேண்டுமென்ற அவசியமில்லை, ஆனால் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்றார் டாக்டர் அம்பேத்கர். அன்பர்களே, கடந்த வாரத்தில் சமூக ஊடகங்களில் இருந்து கொண்டிருந்த அருள் சகோதரி ஒருவரின் புகைப்படம் ஒன்று வைரஸாக பரவியது.
தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவின் சாந்தாஃபே நகரில் புனிதர்கள் தெரேசா மற்றும் யோசேப்பு ஆதீனத்தில் வாழ்ந்தவர் அருள் சகோதரி செசிலியா மரியா. தனது 26வது வயதில் செவிலியர் படிப்பை முடித்து பட்டம் பெற்ற இந்த சகோதரி காலணி அணியாத கார்மெல் சபையில் சேர்ந்து 2003 ஆண்டில் தனது நிரந்தர அர்ப்பண வார்த்தைப்பாடுகளை கொடுத்தார். இவர் தனது துறவு மடத்தில் வாழ்ந்த காலங்களில் வயலின் இசைக்கருவியை இனிமையாக மீட்டுபவர். அவரது இனிய குரலும் புன்னகை தவழும் முகமும் பலரை கவர்ந்திருந்தன. கடந்த 6 முன்னர் நாக்கு புற்றுநோயால் இவர் பாதிக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அது நுரையீரல் வரை பரவியிருந்தது. நோய் முற்றிய நிலையில் கடந்த சில வாரங்கள் மருத்துவமனையில் இவர் சேர்க்கப்பட்டார். ஆனால் எந்நேரத்திலும் ஜெபம் செய்வதை மட்டும் அவர் நிறுத்தியதே கிடையாது. கடவுளை சந்திக்கும் நேரம் நெருங்கி வருவதை உணர்ந்து தனது வேதனைகளை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். அவர் ஒரு தாளில் தனது இறுதி விருப்பத்தை இவ்வாறு எழுதி வைத்திருந்தார்.
எனது அடக்கச் சடங்கு சில உருக்கமான ஜெபங்களால் நிறைந்திருக்க வேண்டும். பின்னர் அது எல்லாருக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு மறக்க வேண்டாம், அதே நேரம் கொண்டாடுவதற்கும் மறக்க வேண்டாம்.
அருள் சகோதரி செசிலியா மரியா அவர்கள் கடந்த June 23 காலையில் தனது 42வது வயதில் இறைப்பதம் அடைந்தார். அவரது உயிர் பிரிந்து கொண்டிருந்த போது அவரது முகம் ஒருவித புன்னகையுடன் அமைதியாக இருந்துள்ளது. பல மாதங்கள் புற்றுநோயின் கடும் வேதனையை அனுபவித்திருந்தாலும் அவர் இறந்தபோது அது பற்றிய ஒரு சுவடே தெரியவில்லை என்று செய்திகள் கூறுகின்றன. அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கும் அப்படித்தான் தோன்றுகின்றது. அப்படி புன்னகை நிறைந்த ஒரு முகம் அது.
அன்பு நெஞ்சங்களே, புன்னகை ததும்பும் முகத்துடன் இறந்த அருள் சகோதரி செசிலியா மரியா அவர்களின் வாழ்வின் ரகசியம் என்ன? கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், உலகில் மனிதர்கள் பெறும் புகழ் இருவகைப்படும். ஒன்று பெற்று சாவது, இன்னொன்று செத்து பெறுவது. சரித்திரத்தில் 100 பெற்று செத்தவர்கள், கோடிக்கணக்கானவர்கள் செத்து பெற்றவர்கள் என்று. அருள் சகோதரி செசிலியா மரியா இந்த இருவகையிலும் உள்ளவர் போன்று தெரிகின்றது. இவரின் இறப்பை அறிவித்த அச்சபை சகோதரி ஒருவர், இயேசுவே, எம் அருமை சகோதரி பற்றி 2 மட்டும் நீர் அறிய தருகின்றேன். இவர் எப்போதும் மகிழ்வோடு இருந்தார், தன்னை தனது விண்ணக மணவாளருக்கு முழுமையாக அர்ப்பணித்திருந்தார் என்று சொல்லியுள்ளார். அன்பர்களே, வாழ்வில் துன்பங்கள் நோய்கள் யாருக்குத்தான் இல்லை? இந்த நாட்களில் தமிழ் ஊடகங்களில் இளம் மென் பொறியியலாளர் சுவாதி பற்றிய செய்திகளே நிறைந்திருக்கின்றன. இஞ்ஞாயிறு பன்னாட்டு ஊடகங்களில் பாக்தாத், டாக்கா, நியூயார்க் நகரங்களில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் பற்றிய செய்திகள் வெளியாயின. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் ஐஎஸ் தீவிரவாதிகள் அடுத்தடுத்து நிகழ்த்திய குண்டுவெடிப்பில் பலியானவர்களின் எண்ணிக்கை 125 அதிகரித்துள்ளது. மேலும் படுகாயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை 150 உயர்ந்துள்ளது. ஈராக் அரசு 3 துக்கம் அனுசரிக்கின்றது. இத்தாக்குதல்களில் பலியானவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இஞ்ஞாயிறு மூவேளை ஜெப உரைக்கு பின்னர் தனது ஒருமைப்பாட்டு உணர்வை தெரிவித்து ஜெபித்தார்.
Cari fratelli e sorelle, esprimo la mia vicinanza ai familiari delle vittime e dei feriti dell'attentato avvenuto ieri a Dhaka e anche a quello avvenuto a Baghdad. Preghiamo insieme per loro.
அன்பர்களே, இப்பூமியில் மனித மாண்பையும் மனித வாழ்வையும் மதிக்காதவர்களால் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அப்பாவி மக்கள் துன்பம் அனுபவித்து வருகின்றனர். ஆக வாழ்வில் யாருக்குத்தான் துன்பம் இல்லை? அதனால்தான் சொல்லுகின்றார்கள், சிரிப்பவர்கள் எல்லாம் கவலையே இல்லாதவர்கள் இல்லை, கவலையை மறக்க தெரிந்தவர்கள் அவ்வளவுதான் என்று.
அலைகள் இல்லாத கடலும் இல்லை, அழிவு இல்லாத புயலும் இல்லை. அதுபோலத்தான் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும். வாழ்வில் எதிர்நீச்சல் போட திறனற்றவர்கள் வாழவே தகுதியற்றவர்கள் என்று சொல்லலாம். காரணம், அவர்களின் கோழைத்தனத்தால் தனக்குத்தானே வறுமையை நிரந்தரமாக்கிக் கொள்பவர்கள். நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு மனிதருக்கு உள்ளும் நம்மைப் போலவே 1000 பிரச்சனைகள் இருக்கும். எனவே முடிந்தவரை புன்னகையையாவது பரிமாறிக்கொள்வோமே.
மதுரை மாவட்டம் மேலூர் மாவட்டத்தில் உள்ளது அரிட்டாப்பட்டி. இது 7 சேர்ந்த குடைவரை கோவிலும் 2 சேர்ந்த சமணர் படுக்கைகளும் என்று பழங்கால புகழ் கொண்ட இடமாகும். இவ்வளவு அரிதான வரலாற்று புகழ்மிக்க இடத்தை பார்க்க வரும் பார்வையாளர்களுக்கு ஒரு சிரமம் உண்டு. கண்மாய்க்குள் இறங்கி நடந்துதான் போக வேண்டும். தண்ணீர் இருக்கும் காலத்தில் போவதற்கு மிகவும் சிரமம். ஒரு 300 தூரம் கரையை பலப்படுத்திவிட்டால் போதும், எளிதில் நடந்தும் 2 மற்றும் 4 வாகனங்களிலும் குடைவரை கோவில் வரை போய் வரலாம். ஆனால் இந்த கரையை யார் பலப்படுத்துவது என்ற உடனே நாமே பலப்படுத்துவோம் என்று ஊர் மக்கள் ஒன்று கூடினர். இதற்கான ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர்தான் ரமேஷ். இவர் இந்த பகுதியில் சக நண்பரும் ஆசிரியருமான பாண்டியராஜ் என்பவருடன் சேர்ந்து 400 மரங்களை நட்டியிருக்கின்றார். இந்த மரங்கள் முழுவதும் பறவைகளுக்கு பசியார உதவும் ஆலமரம், அரசமரம், நாவல் மரம், அத்திமரம் போன்றவைகளாகும். தனது ஊதியத்தில் 5 ஒதுக்கி மரக்கன்றுகள் வாங்கிவிடுவார். பின் அதை தண்ணீர் ஊற்றி பராமரிப்பதற்காக சனி ஞாயிறு நாட்கள் முழுவதும் குடம் குடமாய் தண்ணீர் சுமப்பார். இதன் காரணமாக வெட்ட வெளியாக வெயில் காய்ந்து கிடந்த இடங்கள் எல்லாம் இப்போது மரங்கள் வளர்ந்து சோலையாக காட்சி தருகின்றன. இப்போது கண்மாய்க்கரை 90 பலப்பட்டு விட்டது. எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி பொதுநலன் கருதி செயல்பட்டு வருகின்றார் ரமேஷ்.
வாழ்வில் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி நம்மால் இயன்ற நல்லதை செய்து வந்தால் அந்த வாழ்வில் ஒரு தனி சுகம் இருக்கும், வாழ்வு இனிதாக அமையும். இசைக்கவி ரமணன் அவர்கள் தி இந்து நாளிதழில் பேசியிருப்பதை கேளுங்கள்.
ஒரு 83 வயது ஒரு மூதாட்டி மதுரையில் அவர்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. செம்மையான ஒரு பெண்மணி, வா, ஒரு ரிஷியினுடைய மனைவி மாதிரி இருப்பாங்க. இந்த அம்மா தனிங்க தன்னந்தனியாக இருந்தாங்க. சுப்பலக்ஷ்மின்னு பேர் அந்த அம்மாவுடைய பேர். தல்லாகுளத்தில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இவ்வளவு சிரமமான வாழ்க்கை உங்களுக்கு, எவ்வளவோ நெருக்கடியிலுக்கு நானும் ஒரு பார்வையாளனாக பார்த்துட்ருக்கேன், இவ்வளோ உறவுகளை நீங்கள் எப்படி நிர்வகிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த அம்மா சொன்ன பதில் இருக்கு பாருங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, எல்லா உறவுகளையும் சீராக வைத்து கொள்ளணும் அப்படின்னா எந்த உறவுலையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னாங்க. வாழ்க்கை என்றால் உறவுகள் தான். அதில் பெரும்பாலும் மனிதர்களோடு நாம் கொள்ளுகின்ற உறவுகள் தான். இந்த உறவு நல்லா இருக்கணும்னா, சீராக இருக்கணும்னா, ஒன்று, எந்த விதமான எதிர்பார்ப்பும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ரொம்ப சிரமன்றீங்க, ஆனால் அந்த சிரமத்தை நம்ம அதில் வெற்றி பெற்றோம்னா எல்லாமே சுலபமாகும். இரண்டாவது, நம்மால் ஏதாவது நன்மை செய்ய முடியுமா, செஞ்சுட்டு நன்றி கூட எதிர்பார்க்காமல் ஒதுங்கி இருக்க கற்றுக்கொண்டோமானால் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியோடு நிம்மதியாக இருக்கும். சரிதானா?
அன்பு இதயங்களே, கடலில் இருக்கும் அவ்வளவு நீரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கப்பலை கவிழ்க்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம். அதுபோல் வாழ்வில் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்காது, நீங்கள் அதை அனுமதித்தால் தவிர.
வாழ்க்கை இனிது எப்போது? இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.